මාවීර මක්දම් சிலந்திவலை பின்னலாயி படர்ந்திருந்த இந்தியர்களின் கையில் தமிழீழம் சிக்கிப் போயிருந்த காலம் அது. மறக்க முடியாத அந்த நாட்களில் ஜாழ்ப்பாணத்தில் நின்று பிடித்து புலிகளின் சுவடுகளை பயணிக்காத்து நிலைநிறுத்தி வைத்திருந்த வீரர்கள் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய சில பேர்தான். அந்த சில பேருக்குள் சூட்டும் ஒருவன் அவனை விளங்கிக் கொள்ள அந்த நேரத்து ராணுவ சூழ்நிலையை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த சூழ்நிலையை பார்த்து புரிந்து கொள்ள வலிகாமத்தின் தரை அமைப்பை தெரிந்து கொள்ள வேண்டும். தமிழகத்தில் வேறெங்கும் இல்லாத விதமாக முற்றுமுழுதான நகரச் சூழலை பெரிய அளவில் கொண்ட புவியியல் அமைப்பையும் குறைந்தளவர் இல்லத்தில் குடியளவு மக்கள் அடர்த்தியாக வாழும் குடியியல் நிலப்பரப்பையும் கொண்ட பிரதேசம் அது. பகைவனுக்கு முழுமையாக ஒத்துழைத்தது அந்த நில அமைப்பு. அது அவனுக்கு சாதகமான ஒரு சூழல். அதே சமயத்தில் இனம் காண முடியாமல் சனங்களோடு இரண்டர கலந்திருந்த துரோகிகள் வேறு. இந்தியர்கள் போட்ட எலும்புகளை நக்கிக்கொண்டு இயலுமான அளவுக்கு அவர்களுக்கு துணை போன கும்பல்களும் ஆட்களும் இருந்தார்கள். ஜாழ்ப்பாண மாநகரத்தை தன்னகத்தே கொண்டிருக்கும் வலிகாமம் பிரதேசத்தை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதானது இராணுவ அரசியல் ரீதியில் மிகப்பெரிய பிரதானமாக ஒன்றாக இந்திய ஸ்ரீலங்கா தளபதிகள் அப்போதும் கருதிய அளவுக்கு முக்கியத்துவத்தை பெற்றிருந்தது அந்த பகுதி. அந்த வகையில் மலராற்று கடத்தபடியாக இந்தியர்களின் அதிகூடிய கவனம் செலுத்தப்பட்ட மையமாக வலிகாமம் பகுதி விளங்கியது. இத்தகைய ஒரு புற நிலைமைக்குள் உயிர் வாழ்வே உத்தரவாதமற்ற இராணுவ சூழ்நிலைக்குள் விடுதலை புலி இயக்கத்தை நிலைநிறுத்தி வைத்திருப்பதற்கு இடையறாது போராடிய வரலாற்று நாயகர்களில் சூட்டும் ஒருவன். பாசமிக்க மக்களை பாதுகாத்து இடமளிக்க தூங்கப் போகும் இரவுகள் தூக்கமற்று போகும். ஓர் ஓசையுமற்று அசைவில் தூரத்தின் ஆயோசை இந்தியன் நகரும் செய்தியை சொல்லும். திடீரென்று ஒரு பதற்றம் பற்றி கொள்ளும். அந்த சூழ்நிலையில் அது இயல்பானது. நாய்விடுப்பு சத்தம் அகோரமாய் நெருங்கும். அது ஒரு அச்சமூட்டும் குறியீடு. விரிந்து நகர்ந்து வட்டமுட்டு சுருங்கி எதிரி முற்றுகிடுகிற போது நாய் ஓசை உச்சகட்டத்தில் எரியும். நெஞ்சு வரைத்து போகும். நள்ளிரவின் அமைதி சிதைய ஊர் துடித்து ஒழிக்கும். தங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் மனங்கள் பிள்ளைகளை காக்க வேண்டியும் இறைவனிடம் மன்றாடும். துப்பாக்கிகள் தயாராகும். தேர்வு நம்பு தானியங்கிக்கு மாற சுட்டு விரல் சுடுவில்லை வளைத்துக்கொள். இருளை உடர்த்து வழிகள் முன்னேறும். எதிரி எதிர்ப்படும் கணத்தில் சன்னங்கள் பாயமுற்றவை உடைபடும். தப்பித்து மீண்டு சொல்லப்பட்ட இடம் ஒன்றில் சந்திக்கின்ற பொது தோழர்களில் ஒருவரோ இருவரோ வந்திருக்க மாட்டார்கள். ஆள்விட்டு பார்த்து ஆமி இல்லை என்ற பின் மெல்ல நடந்து வீதி அடக்கும் போது சடுதியாக எதிர்ப்படும் சிற்றூர்திகளில் இருந்து துப்பாக்கிகள் உருமும். ஆளையோ அல்லது ஆட்களையோ கூட சன்னங்கள் துளையிடும். உறப்பைக்குள்ளிருக்கும் துப்பாக்கியின் சூடு தணியும் போது நாலாவது வேலி கடந்து இவர்கள் ஓடிக்கொண்டிருப்பார்கள். இவர்களை முந்திக் கொண்டெதிரியின் சன்னங்கள் சேரும். பிரச்சனை இல்லாதவென கருதி இரவில் படுக்கப் போகும் இடங்கள் அதிகாலையில் எதேச்சியாக சுற்றி வளைக்கப்படுகின்ற துரதிருஷ்டம் நிகழும். சந்தர்ப்ப வசமாக சிக்கிக் கொண்டு விடுகின்ற அந்த விபரிக்க முடியாத சூழ்நிலைகளில் வாழ்க்கை வருக்கும். சன்னம் துளைத்தவர்களையும் சைனட் அடித்தவர்களையும் தவறிவிட்டு தப்பித்து வந்த போதெல்லாம் அந்த ஆறுயிர் நண்பன் ஒருமாய் இருந்து கண்ணீர் சொறிவான். ஆனால் ஒருபோதும் அந்த புலி வீரனின் உள்ளம் தளர்ந்து போனதில்லை. நெருக்கடிகள் கூடி கூடி அழுத்திய போதெல்லாம் இறுகிக்கொண்டே போனது அவனுடைய மன உறுதி. கற்பாறையை பிளந்து முளையிடும் தொழிலாகி இந்தியர்களின் கூடாரங்களுக்கு நடுவில் அவன் நிமிர்ந்தான். எதிரி வளைத்து நின்ற மண்ணில் கைவிடாத துப்பாக்கியோடு கடைசி வரைக்கும் பலம் வந்து போராட்டத்தை உயிர் துடிப்போடு உயர்த்தி நின்ற பிறகு அவன் மரணம் அவனது உயிரை உரசி சென்ற போதெல்லாம் தப்பித்து மீண்டு வந்து என்ன நடந்ததோ என இயங்கி நின்ற மற்றவர்களின் முன் கண்குளிர காட்சியளித்து ஆச்சரியப்படுத்திய வீரனவன். கட்டை காய்ச்சலையும் சேட்டுமாக அந்த சின்னப்படியின் தோற்றத்தில் இந்தியர்கள் பலதரம் ஏமாந்திருக்கிறார்கள். மூளை முடுக்குக்கெல்லாம் நுழைந்து இந்தியர்கள் ஒத்தி எடுத்த வேலைகளில் எல்லாம் அவன் நேசித்த மக்களால் பொத்தி வைத்து பாதுகாக்கப்பட்ட குழந்தை அவன். விவேகம் புத்தி கூர்மை மக்கள் செல்வாக்க அவனுடைய சின்ன உருவம் அவற்றுக்கு மேலாக அவனுடைய உறுதியும் துணிச்சலும் அவனுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுத்தன. அவனை உயிர் வாழச் செய்வித்தன. அப்போது யாழ் மாவட்ட தளபதியாக இருந்த கொட்டமானம் தோழர்களும் அவனது ஒழுங்கமைப்புகளால் பல சந்தர்ப்பங்களில் பாதுகாக்கப்பட்டார்கள். மக்கள் நேசம் அவனது உயரிய குணங்களில் ஒன்று. அவன் அவர்களில் வைத்த அன்பு அவர்களை அவனில் பாசம் வைக்க வைத்தது. அவன் போராளியான ஆரம்பம் 1984 இறுதிப்பகுதி. தனது 17வது ஆகவே இயக்கத்தில் சேர்ந்தவன். அப்போது முதல் அந்த மக்களோட வாழ்ந்த அந்த மக்களுக்கு காவலாயிருந்தான். 1967 வைகாசி 31 தனலட்சுமி அம்மாவுக்கும் நவரத்தினம் ஐயாவுக்கும் பிறந்தவனுக்கு விக்னராஜன் என்று பெயரிட்டார்கள். தனது 16வது அகவையிலேயே புலிப்பொடியலுக்கு பின்னால் திரிய துவங்கியவன் அவன். பாயில் தலையணை அடுக்கிய ஆள் மாதிரி போர்த்திவிட்டு இரவில் காணாமல் போனவன். ஸ்டாண்டி குளிச்சில் தம்பியையும் தங்கையையும் இறக்கிவிட்டு உள்ளே வராமல் மிதிவண்டியை திருப்பிக் கொண்டு மற்ற பக்கமாக போனவன். போய்ப்பே வந்தவன் ஒரு நாள் ரேடியாக போய்விட்டான். சூட் ஒரு அற்புதமான போராளி. தனது அழகான ஆளுமையால் தோழர்களை தன்னோடு இறுகப் பிணைத்திருந்த நண்பன். கண்டிப்போடும் பரிபோடும் அரவணைத்து வருடைய இனிய காற்று. சண்டைக்கு வழியில் நின்று அவன் போராட்டத்துக்கு ஆற்றிய அளப்பரிய பணிகளால் தான் பணியாற்றிய துறைகளெல்லாம் தனக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளில் பேர் சொல்லும் துறைகளை பதித்த போராளி அவன். அவன் புலனாய்வுத் துறையில் பட்டமானின் உற்ற துணைவர்களாக நின்று இயக்கத்தையும் போராட்டத்தையும் தேசத்தையும் பாதுகாத்த முதன்மையான போராளிகளில் ஒருவனாக சூட் அல்லும் பகலும் ஓய்வெற்றிச் சுழன்றான். துவக்கத்தில் யாழ் மாவட்ட புலனாய்வுத்துறை பொறுப்பாளனாக பணி. புலனாய்வு தவறினால் மக்கள் எந்த விதத்திலும் துன்பப்பட்டு விடக்கூடாத அத்தகைய அவதானத்தோடு செயற்படும் போது நடவடிக்கைகளில் இவர்கள் காட்டும் நிதானம் துரோகிகளுக்கு வாய்ப்பளித்து அவர்கள் சுலபமாக செயற்பட இடமளிக்க கூடாது என்று அவன் எண்ணினான். இயக்க தலைமையினதாக இது நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருந்தான். பூநகரி சமருக்கு புறப்படும் போது சூட்டு தேர்ச்சி பெற்ற ஒரு சண்டை தளபதியாக விளங்கினான். ஆனால் அவன் இராணுவ ரீதியில் மேலோங்கியதானது நீண்டகால அனுபவத்தில் படிப்படியாக வளர்ச்சி கண்ட அல்ல. நன்றாக இனம் காணப்பட்டு திடீரென அவனுக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டது. குறுகிய கால இராணுவ பணியை அவன் ஆற்றினான். ஆனால் அந்த சொற்ப காலத்துக்குள்ளேயே பெரும் தளபதி இது மதிப்பையும் பாராட்டையும் பெற்றுவிட்டிருந்தான். பூநகரி பெரும் போர்க்களம். பல்வேறு படையணிகள், பல்வேறு சண்டை முனைகள், பல்வேறு வழிமுறைகள். பரந்தோரு பிரதேசத்தில் எழுந்து நின்று எதிரியின் பெரும் படைத்தளம் ஒன்றின் மீது அதன் அரண்களிலும் சமநேரத்தில் தாக்கி புலிகள் நிகழ்த்திய மிகப்பெரிய படையெடுப்பு. ஒரு முனையில் சூட்டின் படையணி, எதிரியின் அரண் தொகுதி ஒன்று சூட்டினது படையணிக்குரிய இலக்கு. அதன் அருகில் இருந்த இன்னொரு அணி தொகுதி லெப்டினல் குணாவின் படையணிக்குரிய இலக்கு. ஆனால் விடயம் பிழைத்து விட்டது. பூநகரி வெற்றியின் முதல் வித்தாக சண்டையின் ஆரம்ப நாட்களிலேயே குணா விழுந்து போக அந்த பகுதியில் சண்டை திசை மாறியது. இலக்கை கைப்பற்றிய சூட்டினது அணி முன்னேறிய போது குணாவின் அந்த பகுதி பிசகி விட்டிருந்தது. எதிர்பார்த்த மாதிரி நடக்கவில்லை. எதிரி அங்கு தாக்கு பிடித்துக் கொண்டிருந்தார். நெருக்கமான சண்டை. கடுமையாக தாக்கிக் கொண்டிருந்த எதிரியின் பலமான அரண் ஒன்றை சூட்ட ஆக்ரோசமாக நெருங்கினான். தனியாளாக பாய்ந்தான். எதிரிக்கு அருகில் அவன் முன்னேறினான். மிக அருகில் போய்விட்டான். போனவன் திருப்பி வரவில்லை. அன்பு, குணா, நவநீதன், பாமா, ரூபன், கணேஷ், கோபி, அவனோடு 458 தோழர்கள் அந்த பூநகரியின் வெற்றிக்கு வழி சமைத்து போய்விட்டார்கள். அந்த மைந்தர்களின் நினைவோடு இப்போதும் நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். அந்த நாயகர்களின் நினைவுகளை மனதில் நிலைநிறுத்தி லெப்டினல் சூட்டின் மாவீரமகுடம் கேட்டோம்.
எனது நண்பனே, எந்த மனசில் நீடா என்றும் உனது ஞாபகம் ஈர நினைவடா. நீ தூயிலும் கல்லகை தேச உயிரடா. எனது நண்பனே, எந்த மனசில் நீடா. Thank you.
நினைவு தெரிந்த நாள் முதல் இருவர் மூலவு அந்த நினைவை அணைத்து தானே அழுகுது போலவு இரவு பகலாயோய்வு இன்றி அசைந்த காற்று நீயடா இனத்திற்காக தினமும் பாரம் சுமந்தது உந்தன் தோழடா நண்பனே நண்பனே தேசத்தின் சொந்தமே எனது நண்பனே இந்த மனசில் நீயடா என்றும் உனது ஞாபகம் ஈர நினைவடா நீ துயிலும் கல்லகை தேச உயிரடா எனது நண்பனே எந்த மனசில் நீயடா
எந்த மனசில் நீயடா